الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل جزاء الإحسان إلا الإحسان فقال أيضا ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير عن ابن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صنع إليكم معروفا فدافعوه فإن لم تجدوا ما تدافعونه فادعوا له حتى تروا أنكم قد كافأتموه صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகுக்கு அருளாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா சமயங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் இறைவனினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை உண்மையான நேர்மையான மனிதாபிமானத்தோடு ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் போதிக்கின்ற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான். அல் இஸ்லாம் என்று சொல்கின்ற அந்த அரபு வார்த்தை ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தது, மனிதனை அடையாளப்படுத்துகின்ற தன்மைகளை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு வார்த்தையாகத்தான் அல் இஸ்லாம் என்று சொல்கின்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு குர்ஆனையும் ஈமானையும் சொல்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மனிதன் எப்படி இந்த உலகத்தில் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மனித இனத்திலிருந்து நபியாக தெரிவு செய்தார். கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாம் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே அடிப்படையில் ஒரு மனிதனாக வாழ வைக்கின்ற மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கென்ற விசேடமான தன்மைகள் குணங்கள் பண்புகளை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிய ஒரு சமூக தலைவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுவதை விட அதிகமாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளை பேசுவதை விட அதிகமாக ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ்கின்ற போது தான் வாழ்கின்ற சூழல், தனது குடும்பம் இப்படியாக சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற மனிதனுக்கு தேவையான பண்பாடுகளை, நற்குணங்களை, மனித பண்புகளை குர்ஆனும் இஸ்லாமும் இபாதத்துக்களை பேசுவதை விட அதிகமாக பேசியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே 20% சட்டதிட்டங்கள் சம்பந்தமான ஆயத்துக்களை தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசியிருக்கிறான். இந்த இஸ்லாம் இபாதத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட அதிகமாக 80% மனித பண்புகளை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது. அல் குர்ஆனில் 6666 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6666 வசனங்களில் வெறும் 500 வசனங்கள் தான் தொழுகையை பற்றியும், நோன்பை பற்றியும், ஜகாத்தை பற்றியும், ஹஜ்ஜை பற்றியும் பேசுகிறது. ஏழை அல் குர்ஆனுடைய பெரும்பாலான வசனங்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி மனிதனாக வாழ்வது என்று மனித பண்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அன்று இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த அடிப்படையில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 40வது வயதில் தான் நபி என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய திருக்குறாயத்தில் இருந்து தான் ஒரு மனிதன் என்பதை உலகத்துக்கு காட்டினார்கள். நான் மிருகம் அல்ல, மிருகத்தில் காணப்படுகின்ற ஒரு மிருகத்திடத்திலே காணப்படுகின்ற உணர்வுகளும் பண்புகளும் என்னிடத்தில் இல்லை, நான் ஒரு மனிதன் என்று நபியாக வருவதற்கு முன்னால் உலகத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். 23 தான் இந்த உலகத்திலே நபியாக வாழ்ந்து காட்டினார்கள். 40 தான் நபியாக வருவதற்கு முன்னால் உலகத்தில் ஒரு நேர்மையான மனிதனாக வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரை இவர் மனிதன் தான், மனித பண்பு உள்ளவர், மனித நேயம் உள்ளவர் என்று அடையாளப்படுத்துகின்ற பல தன்மைகளை, பல பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு காட்டிச் சென்றிருக்கிறார்கள். அப்படியான தன்மைகளில் ஒன்றுதான் எங்களுடைய சமுதாயத்தில் இன்று காண முடியாத ஒரு தன்மையாக வரலாறு நடுவிலே இஸ்லாமிய சமுதாயத்தை அடையாளப்படுத்திய ஒரு பண்பு இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திலே எமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிரீன்கள், குலபாக்கள், சலபு சாலிஹீன்கள் இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு தன்மையை இந்த சமுதாயத்திலே விட்டு சென்றார்கள். இன்று நாங்கள் பெரும்பாலானவர்கள் அந்த தன்மையை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் பல இடங்களிலே பேசுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதுதான் அல் முகாபா எனப்படுகின்ற பிரதி உபகாரம். ஒன்றிருக்கிறது, ஒரு மனிதன் இறைவன் தனக்கு அளித்த பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறான். இதை நாங்கள் சுக்குர் என்று சொல்வோம். இன்னும் ஒன்றிருக்கிறது, உலகத்தில் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் செய்வது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஷ்கரன் நாஸ் லில்லாஹ் அஷ்கருஹும் லில்லாஹ். யார் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்த உபகாரங்களை நினைத்து பிறவி உபகாரம் செய்யவில்லையோ அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலோ இறைவன் அவர்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறைவனுடைய உபகாரங்களை நினைத்து ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார், ஒரு பிடி உணவை சாப்பிட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார், ஒரு மிடர் தண்ணீரை குடித்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். அதே மனிதன் இந்த உலகத்தில் எனக்கு மனிதர்கள் பல உபகாரங்களை செய்திருக்கிறார்கள், எனது மனைவி, எனது நண்பர்கள், எனது உறவினர்கள் எனக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து மனிதர்களுக்கு அந்த மனிதன் நன்றி செலுத்தாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் அந்த மனிதனுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமானவர்கள், எனவே மனிதர்கள் செய்கின்ற உபகாரங்களை மறந்து வாழ்கின்ற சமூகம் அல்ல இஸ்லாமிய சமூகம். உபகாரம் செய்தவர்களை மறக்கக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. தன்னை வளர்த்தவர்கள், ஆளாக்கியவர்கள், உருவாக்கியவர்கள், செதுக்கியவர்களை மறப்பது மனிதனின் பண்பு அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, தனக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுத்தவர்களை கூட, தனக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்தவர்களை கூட, முஸ்லீம் அல்லாதவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள், பாராட்டினார்கள், பிறவி உபகாரம் செய்தார்கள். 6 வயதிலே அனாதையாக மாறிவிடுகிறார்கள், தகப்பனை இழந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 6 வயதில் தாயை இழந்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே தன்னை யாரும் பொருட்படுத்தாத ஒரு நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய சாட்சாமார்களில் மிகவும் சாதாரண ஒருவராக வாழ்ந்தவர், பெரிய செல்வந்தர் கிடையாது, குடும்ப சுமையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்த தன்னது சிறிய தந்தை அபூ தாலிப் மனைவியிடத்திலே சென்று கேட்கிறார், பாத்திமா பின்து அசதிடத்திலே சென்று கேட்கிறார், எனது சகோதரனுடைய மகன் முஹம்மத் அனாதையாக மாறிவிடுகிறார், தந்தையையும் இழந்துவிட்டார், தாயையும் இழந்துவிட்டார், இந்த அனாதையை எமது வீட்டில் எடுத்து நாம் வளர்க்கலாமே என்று மனைவியிடத்திலே கேட்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப சுமை தாங்க முடியாமல் வறுமையில் வாழ்ந்த அபூ தாலிபின் மனைவி சம்மதிக்கிறார்கள், எனது வீட்டில் ஒரு அனாதை வளர வேண்டும், அனாதை சிறுவனை உபசரிக்க வேண்டும் என்று கணவனிடத்திலே சம்மதிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஏற்கனவே 6 குழந்தைகள், 7வது ஒரு அனாதையை தனது வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து சுமார் 20 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சாட்சியுடைய பொறுப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பிறகு அந்த வீட்டில் 20 வருடங்கள் நான் சாப்பிட்டிருக்கிறேன், குடித்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன் என்ற அந்த உபகாரத்துக்கு எப்படி நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். தனது பெற்றோர்களோடு அல்ல, இன்று இந்த உலகத்தில் பெற்றோர்கள் செய்த உபகாரங்களை கூட பிள்ளைகள் மறந்து வாழ்கின்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் அல்ல, தன்னை வளர்த்த தனது தந்தையின் சகோதரன், தனது தந்தையின் சகோதரனின் மனைவி சாட்சி. எப்படி உபகாரத்தை காட்டினார்கள்! தனது சாஜா அபூ தாலிப் மரணப்படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார், இஸ்லாத்தை நபி அவர்கள் முன்வைக்கிறார்கள், நிராகரித்து விடுகிறார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த சாட்சா நான் சிறுவனாக இருக்கின்ற போது எனக்கு உதவி செய்திருக்கிறார், உணவு தந்திருக்கிறார்,
எனது தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார். அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே என்னுடைய சாட்சா நரகம் சென்றாலும் நரகத்தில் மிக குறைவான வேதனைதான் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே எனது உம்மத்துக்காக நான் ஷபாஅத்து செய்வதை போன்று என்னுடைய சாட்சாவுக்கு விசேஷமாக நான் ஷபாஅத்து செய்வேன். இது சாட்சா என்பதற்காக அல்ல, இது என்னை வளர்த்திருக்கிறார், ஆளாக்கி இருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார், உணவளித்திருக்கிறார் என்று அவர் செய்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சாட்சாவுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன் என்று அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். சில வருடங்களுக்கு பின்னால் ஃபாத்திமா பின்து அஸத் அபூ தாலிபுடைய மனைவி மரணித்து விடுகிறார்கள். அப்போதும் தனக்கு உதவிய குடும்பத்தை, தனக்கு உணவளித்த குடும்பத்தை, உபகாரம் செய்தவர்களை நபி அவர்கள் மறக்கவில்லை. ஃபாத்திமாவுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. தலை மாட்டிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். ரஹிமத்தில்லாஹு யா உம்மி, தன்னுடைய காட்சியை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய தாயே உனக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. பெற்ற தாய் அல்ல, வளர்த்த தாயுக்கும் விசுவாசம் செய்ய வேண்டும், பிறவி உபகாரம் செய்ய வேண்டும் என்று ரஹ்மத்துல்லில் ஆலமீன் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. ஃபாத்திமாவுடைய ஜனாசா முஸ்லிமாக மரணிக்கிறார்கள். குளிப்பாட்டப்படுகிறது, கபருடைய நேரம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். தான் அணிந்திருந்த முபாரக்கான ஜுப்பாவை கலட்டி செல்கிறார்கள். இந்த ஜுப்பாவினால் எனக்கு உணவளித்த, என்னை உபசரித்த, எனக்கு உபகாரம் செய்த எனது சாட்சியுடைய ஜனாசாவை கபன் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு தனது ஜுப்பாவை கலட்டி கொடுத்தார்கள். யார் சகோதரர்களே, பெற்ற தாயை மதிக்காத பிள்ளைகள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே தனக்கு ஒரு குடி உணவு கொடுத்த தாயின் ஜனாசாவை கபன் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஜுப்பாவை கலட்டி கொடுத்தார்கள். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்க வேண்டும். இப்போது ஃபாத்திமாவுடைய ஜனாசா தொழுவிக்கப்படுகிறது. சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது 70 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிலே தக்பீர் சொன்னார்கள். ஒரு ஜனாசாவுக்கு 4 தடவைகள் நாங்கள் தக்பீர் சொல்வதுதான் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. ஆனால் அந்த பெண்ணுக்கு இன்னும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 70 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லி அந்த பெண்ணுடைய ஜனாசாவை தொழுவித்தார்கள். இறுதியில் கண்ணியமான சகோதரர்களே, ஜன்னத்துல் பகியிலே கபர் தோண்டப்பட்டிருக்கிறது மதீனாவிலே. அந்த கபரை நபி அவர்கள் நோட்டமிடுகிறார்கள். ஜனாசாவை கபருக்குள்ளால் வைப்பதற்கு முன்னால் அந்த கபருக்குள்ளே நபி அவர்கள் இறங்கி ஒரு ஜனாசா தூங்குவதை போன்று அந்த கபரிலே தூங்குகிறார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை அவதானித்தார்கள். கபரிலே உறங்கிவிட்டு நபி அவர்கள் கபரை விட்டு வெளியேறி வருகிறார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சாட்சி மரணித்த நேரத்தில் துஆ செய்தீர்கள், உங்களுடைய உடுப்பை ஜுப்பாவை கொடுத்து கபன் செய்தீர்கள், இப்போது நீங்கள் கபருக்குள்ளே ஜனாசாவை வைப்பதற்கு முன்னால் சென்று கபருக்குள்ளால் உறங்கிவிட்டு வருகிறீர்களே, ஏன் இப்படி நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த தாயுடைய தலைமாட்டுக்கு வந்து சொல்கிறார்கள், குந்தி உம்மி பஅத உம்மி. ஃபாத்திமாவே, 6 வயதாக இருக்கின்ற போது நான் தாயை இழந்த நேரத்தில் எனக்கு தாயாக இந்த உலகத்திலே நீங்கள் இருந்தீர்கள். நான் உங்களுடைய வீட்டில் பார்த்தேன், சில நேரத்தில் நீங்கள் சாப்பிடாமல், உங்களுடைய பிள்ளைகளும் சாப்பிடாமல் எங்கிருக்கின்ற உணவுகளை சாப்பாடுகளை எனக்கு தந்திருக்கிறீர்கள். நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் எனக்கு தந்தீர்கள், சாதாரண உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள், உங்களுக்கு உடுப்பதற்கு சரியான உடுப்பு கூட இருக்கவில்லை, எனக்கு நீங்கள் என்னை உடுப்பு உடுப்பாட்டி அழகு பார்த்தீர்கள், அதற்குத்தான் உங்களுக்கு என்னுடைய உடுப்பை கொடுத்து கபன் செய்ய வைத்து உங்களுக்கு நான் உபகாரம் செய்கிறேன், துவா செய்கிறேன் என்று அந்த ஜனாசாவை பார்த்து நபி அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இறுதியாக நான் இந்த தாயுடைய கபருக்கு சென்று அவர்கள் உறங்க வேண்டிய இடத்தில் எனது முபாரக்கான மேடியை வைத்து உறங்கிய காரணம் என்னவென்றால், நான் உறங்கிய இடத்தில் அந்த பெண் உறங்குகின்ற போது அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் அந்த பெண்ணை பாதுகாப்பான், கபரை அல்லாஹ் விசாலமாக்கி விடுவான். கண்ணியமான சகோதரர், யாருக்கு இது? யாருக்கு? தன்னை வளர்த்த ஒரு சாட்சி, சாட்சி உணவு கொடுத்ததற்காக, குடிக்க கொடுத்ததற்காக, உடுப்பு கொடுத்ததற்காக, வாழ்வதற்கு இடம் கொடுத்ததற்காக அந்த செய்த உபகாரத்தை நபி அவர்கள் மறக்காமல் உலகத்திலே பிறவி உபகாரம் செய்து சஹாபாக்களுக்கு பிறவி உபகாரம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சகோதரர்கள், முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்த நலவுகளை உபகாரங்களை நினைத்து அதற்கும் நபி அவர்கள் உபகாரம் செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய இன்னும் ஒரு சிறிய தந்தை. இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பத்ர் யுத்தத்துடைய நேரத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமாக இருக்கவில்லை, கைதியாக அவர்கள் பிடிபடுகிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய சிறிய தந்தை அப்பா கைதியாக இருக்கிறார், இரவு நேரத்தில் கூதலின் காரணத்தினால் அப்பா நடுங்கிக் கொண்டிருக்கிறார், அணுங்கிக் கொண்டிருக்கிறார், கதறிக் கொண்டிருக்கிறார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்தார். அவர் முஸ்லிம் அல்ல, நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று யுத்த களத்திற்கு வருகை தந்த முஸ்லிம் அல்லாதவர்களில் ஒருவர். கைதியாக பிடிபட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார் கூதலின் காரணத்தினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் அணிந்திருந்த முபாரக்கான போர்வையை எடுத்து அப்பாஸ் என்று சொல்கின்ற முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு அவருடைய மேனியிலே அந்த போர்வையை போட்டு விடுகிறார்கள். அந்த உபகாரத்துக்கு இந்த உலகத்தில் நான் விசுவாசமாக நடக்க வேண்டும் என்பதற்காக, பிறவி உபகாரம் செய்வதற்காகத்தான் இந்த போர்வையை அப்பாஸுக்கு நான் கொடுத்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் சையதுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லப்பட்டவன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அசிங்கமான விடயத்தை சொல்லி திட்டு கட்டிய ஒருவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் மரணித்து விடுகிறார். நபி அவர்கள் அந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும் என்று தயாராக வருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்குகிறான், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஜனாசா தொழுகையை நீங்கள் நடாத்த கூடாது. கண்ணியமானவர்களே, தனது மனைவிக்கு எடுத்துக்கட்டியவர், மதீனாவை விட்டும் தன்னை வெளியேற்றுவதற்காக செயல்பட்ட ஒரு முனாபிக் குர்ஆன் சொல்லிவிட்டது, இப்படியான ஒருவர் மரணித்த நேரத்தில் அவருடைய ஜனாசாவை நான் தொழுவிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் முன் வந்தார்கள். அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னான். அல்லாஹ் சொல்றான், இஸ்தக்பர்தலம் சபஈன மர்ரதன் லயக்ஃபிருல்லாஹு லஹு. இந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுக்கு நீங்கள் ஒரு தடவை அல்ல 70 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அவர் முஸ்லிமாக மூத்தாகவில்லை, இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை, தொழுவிப்பதற்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இப்போது அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுடைய ஜனாசா கபரிலே வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா முஸ்ரிஅன், வேகமாக ஓடி வந்தார்கள். தனது உறவினர் ஒருவர் மௌத்தாகினால் எப்படி அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேகமாக ஒருவர் ஓடி வருவாரோ, நபி அவர்கள் தன்னை குறை சொன்ன, தனது மனைவியை குறை சொன்ன ஒரு முனாபிக்குடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்ற தீமை கிரிகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வேகமாக வருகிறார்கள். வந்து அந்த முனாபிக்கை தன்னுடைய முபாரக் கையினால் தூக்கினார்கள். தூக்கி அதில தருவான அரூபத்தை தன்னுடைய மடியில் அந்த முனாபிக்கை படுக்க போட்டார்கள். மடியிலே முனாபிக்குடைய ஜனாசாவை படுக்க போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அணிந்திருந்த முபாரக்கான ஜுப்பாவை அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாபிக்குக்கு கபனாக அணிவித்தார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒருவருக்கு இப்படி ஒரு உபகாரமா, பிறகு உபகாரமா, ஆச்சரியப்படுகிறார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு கதா அம்மி அப்பாதா. ஒரு நாள் இஸ்லாத்துக்கு முன்னால் என்னுடைய சாச்சா அப்பாஸ் ஏழ்மையானவர், சாதாரண ஒருவர், ஆடை இல்லாமல் இருக்கின்ற போது என் சாச்சாவுக்கு ஒரு நாள் இந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் பணம் கொடுத்து ஒரு ஜிப்பாவை வாங்கி கொடுத்தார். அந்த உபகாரத்துக்கு இப்போது நான் அவருக்கு பிறவி உபகாரம் செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எதிராக செயல்பட்ட ஒருவருடைய உபகாரத்தையும் நபி அவர்கள் மறக்கவில்லை. என்ன சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபுக்கு சென்றார்கள். தாயிபுக்கு சென்ற நேரத்திலே நபி பட்டம் கிடைத்த 10வது வருடம் தாயிபுக்கு சென்று மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறார்கள். மக்கள் நிராகரித்து விடுகிறார்கள். மீண்டும் மக்காவுக்கு வர வேண்டும் என்று நபி அவர்கள் திரும்பி வருகின்ற போது மக்காவுடைய காபிர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் திருப்பி மக்காவுக்கு வந்தால் உங்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம், நீங்கள் மக்காவுக்கு வரக்கூடாது என்று நபி அவர்களை பார்த்து எச்சரிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் பயந்து விடுகிறார்கள். இப்போது நபி அவர்கள் பார்க்கிறார்கள், மக்காவில் என்னை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற போது முத்ரிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒருவர், யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு நல்ல மனிதராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்ரிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவருக்கு செய்தி அனுப்புகிறார்கள், நான் மக்காவுக்கு வர வேண்டும், ஆனால் மக்காவுடைய காபிர்கள் சொல்கிறார்கள் நான் வந்தால் என்னை கொலை செய்வதாக, எனக்கு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, என்னை நீங்கள் பாதுகாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்ரிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய அந்த காபிரிடத்திலே என்னை பாதுகாருங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த முத்ரிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துச் சொல்கிறார். ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் காபத்துல்லாவிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் சொல்கிறார். யாரும் முஹம்மதுக்கு எந்த அநியாயமும் செய்யக்கூடாது, முஹம்மதை நான் பாதுகாப்பதற்கு முன் வந்திருக்கிறேன். நபி அவர்கள் வந்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், மக்காவிலே சில காலங்கள் வாழ்ந்தார்கள், மீண்டும் மதீனாவுக்கு போய்விட்டார்கள். முஸ்லிமீன் அத்தி முஸ்லிக்காக காபிராக மௌத்தாகி விட்டார். 5 வருடங்களுக்கு பின்னால் இந்த உபகாரம் முஸ்லிமீன் அத்தி செய்து 5 வருடங்களுக்கு பின்னால் பத்ர் யுத்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் 70 முஸ்லிகீன்கள் காபிர்கள் கைதியாக பிடிபட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 வருடங்களுக்கு முன்னால் தனக்கு உபகாரம் செய்த உதவி செய்த முஸ்லிம் அல்லாத ஒருவருடைய உபகாரம் தனது ஞாபகத்திலே வருகிறது. 5 வருடங்களுக்கு பின்னால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள் இந்த 70 கைதிகளை என்ன செய்வதென்று சஹாபாக்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், 5 வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் எனக்கு பாதுகாப்பு அளித்த முத்துஹிம் என்று சொல்லக்கூடியவர் இப்போது உயிரோடு இருந்திருந்தால், உயிரோடு இருந்து இந்த 70 பேர்களையும் விடுதலை செய்யுமாறு என்னிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டால், அவருக்காக இந்த 70 காபிர்களையும் என்னை கொலை செய்வதற்காக வந்த இந்த 70 காபிர்களையும் அந்த முஸ்லிமுக்காக நான் விடுதலை செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. 5 வருடங்களுக்கு முன்னால் எனது உயிரை பாதுகாப்பதற்கு அந்த முஸ்லிம் எனக்கு உதவி செய்தார், உபகாரம் செய்தார். அவருக்கு இப்போது நான் அவர் மரணித்ததற்கு பின்னாலும் அவருக்கு நான் பிறவி உபகாரம் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்தார்கள் சகோதரர்கள். எனவே அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே உங்களுக்கு யாராவது நலவுகள் செய்தால், உபகாரம் செய்தால், அவர்கள் செய்த உபகாரத்தை போன்று நீங்களும் பிறவி உபகாரம் செய்யுங்கள். அப்படி உங்களுக்கு அவர்கள் செய்ததை போன்று பிறவி உபகாரம் செய்ய முடியாவிட்டால், வசதி இல்லை என்றால், சந்தர்ப்பம் இல்லை என்றால், பதுஉ லஹு, உங்களுக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். மேலும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், உங்களுக்கு துஆ செய்ய முடியாவிட்டால் 3வது உங்களுக்கு உபகாரம் செய்தவர்களுடைய உபகாரத்தை மறந்து விடாமல், நன்றி கட்டு விடாமல், அவர்கள் செய்த உபகாரங்களை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். அவர்கள் எங்களுக்கு இப்படி உதவி செய்திருக்கிறார்கள், என்னை வளர்த்திருக்கிறார்கள், ஆளாக்கி இருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள் என்று உபகாரம் செய்தவர்களுடைய உபகாரத்தை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். அது நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற பிறவி உபகாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றி கட்ட தன்மையாக இந்த உலகத்திலே வாழ்வது, பிறர் செய்த உபகாரங்களை உதவிகளை மறந்து வாழ்வது ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இன்று நாங்கள் புறம் பேசுவதை பாவமாக பார்க்கிறோம், இட்டு கட்டுவதை பாவமாக பார்க்கிறோம், கோல் தருவதை பாவமாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பிறர் செய்த உபகாரத்தை மறந்து நன்றி கட்டி வாழ்வதும் பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட்டோம். அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஏன் காரணம் என்றால், நான் மிஅராஜுடைய பயணத்தில் நரகத்தை எட்டி பார்த்தேன். அந்த நேரத்தில் நரகத்தில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் தான். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், பெண்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், ஏன் பெண்கள் நரகம் செல்கிறார்கள், காரணம் என்னவென்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 காரணங்களை சொன்னார்கள். முதலாவது, யுக்திர்னல் லஅன், பெண்கள் அதிகமாக குழந்தைகளுக்கு சாபம் இடுகிறார்கள், வதுவா செய்கிறார்கள். இது முதலாவது காரணம். 2வது சொன்னார்கள், யக்ஃபுர்னல் அஷீர், தன்னோடு ஒன்றாக ஒட்டி இணைந்து பிணைந்து சேர்ந்து வாழ்கின்ற, ஒரே வீட்டிலே வாழ்கின்ற தனது கணவன்மார்களோடு நன்றி கட்ட முறையிலே நடக்கிறார்கள் என்று குறிப்பாக சொல்லிவிட்டு பொதுவாக சொன்னார்கள். பெண்களுடைய இயல்பு என்னவென்றால் எப்பொருள் தான் அவர்களுக்கு யாராவது உதவி செய்தால் அந்த உதவியை அவசரமாக மறந்து விடுவார்கள், உபகாரம் செய்தவர்களை அவசரமாக மறந்து விடுவார்கள் என்றால் அவர்கள் சொன்னார்கள், உபகாரம் செய்தாலும் நனவுகளை செய்தாலும் வாழ்நாள் முழுக்க நீ உபகாரம் செய்தாலும் உன்னுடைய ஒரு தவறை கண்டால், ஒரு பிழையை கண்டால், சின்ன விடயத்தை கண்டால் அந்த பெண் சொல்வாள் உன்னோடு வாழும் போது ஒரு நாளும் ஒரு நலவையும் நான் காணவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், இதுதான் நீங்கள் நரகம் செல்வதற்கான காரணம். எனவே பிறவி உபகாரம் செய்யாமல் வாழ்வது, செய்த உதவிகளை மறப்பது, நன்றி கெட்டவர்களாக வாழ்வது, நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் செய்த உபகாரங்களை தான் வளர்ந்ததற்கு பின்னால் உருவாகியதற்கு பின்னால் தன்னை உருவாக்கியவர்களை செதுக்கியவர்களை மறப்பது மனித பண்பு அல்ல. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய உஸ்தாத் எனக்கு படித்து தந்தவர் அழிமையும் பாவையும் சொல்லி தந்த உஸ்தாதுக்கு என்னுடைய பாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் துவா செய்வதற்கு முன்னால் எனது ஆசானுக்கு நான் துவா செய்கிறேன். ஏன் என்னை வளர்த்து விட்டார்கள், ஆளாக்கினார்கள், உருவாக்கினார்கள், செதுக்கினார்கள் என்று உம்மாவுக்கும் அப்பாவுக்கும் துவா செய்வதற்கு முன்னால் எனது ஆசான் அம்மாவுக்கு நான் துவா செய்கிறேன். எனவே உபகாரம் செய்தவர்களுக்கு பிறவி உபகாரம் செய்வோம், இல்லை என்றால் துவா செய்வோம், இல்லை என்றால் அவர்கள் செய்த உபகாரங்களை நினைத்து உபகாரங்களை பேசுவோம். அல்லாஹ்வுன்னா இந்த உலகத்தில் நன்றி உள்ளவர்களாக எங்களை வாழ வைத்து முஃமின்களாக அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்வான். உள்ள நாய் அல்லாஹ் தாலாவுக்கு கிருபை செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்த ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மன்னிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரை மாற்றிடுவாயாக. யாழ் அவனுடைய நியமத்துக்களுக்கும் அதே போன்ற அடியார்கள் இவருக்கு செய்கின்ற உபகாரங்களுக்கும் பிறவி உபகாரம் இந்த உலகத்திலே செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியாக.